கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பெற்ற பரிசுத்தவான்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சகோதரர் அருள் திண்டுக்கல் அவர்கள் தேவனுடைய சந்ததி என்ற தலைப்பின் கீழாக செய்தி அளிக்க இருக்கிறார். சகோதரர் அருள் அவர்களை மேடைக்கு வந்து தேவனுடைய சந்ததி என்ற தலைப்பின் கீழாக செய்தி அளிக்கும்படி அன்பு அழைக்கிறேன்.
அன்புக்குரிய தேவனுடைய பரதேசிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பரதேசி சொன்னதுனால யாரும் நீங்க மேல கோபம் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வசனம் படிக்கிறோம், ஒன்னு பேதுரு ஒன்னு ரெண்டு இல்ல வேணாம். அங்க என்னன்னா தேவனுடைய பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, ரொம்ப அருமையான பேர். இந்த வேணா தமிழ்ல படிங்க, நீங்க ஸ்லைட்ல இல்ல இருக்கு மைக் இல்லைங்களா? மைக் இல்ல. ஓகே படிங்க. எஸ், சோ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு பரதேசியா இருக்கும். சோ அதோட மீனிங் நம்ம அனைவருக்கும் தெரியும். பரதேசிக்கு எந்த ஒரு சொந்தமா வீடோ எந்த சொந்தமா நிலமோ பொருளோ கிடையாது. நாம கூட அப்படிதான், இந்த உலகத்துல சொந்தமா என்ற எந்த ஒரு காரியமும் நமக்கு கிடையாது. ஏன்னா நாம இந்த உலகத்தாரே கிடையாது. ஆனா உலகத்துல தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் தேவனுடைய கிருபையில இந்த தூத்துக்குடி பட்டணத்துல நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிப்பதற்காக இந்த நேரத்தில் கூடியிருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய முதல் சப்ஜெக்ட் நம்முடைய தேவனை பற்றியான ஒரு சப்ஜெக்ட். அவரை பற்றி நாம பார்த்து அவர்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். சோ நாம இந்த சப்ஜெக்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அவளுக்கு முக்கியத்துவம் இல்லாத மாதிரி தோணும், ஆனா ரொம்ப சீரியஸ்னஸ். ஏன்னா பிரதர் ரசல் இதை பத்தி சொல்லும் போது இதை கவனிக்காதவங்க அவங்க அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் என்ன பண்ண முடியாதுன்னா உறுதி பண்ண முடியாது. வேற மாதிரி சொல்லும்னா அந்த மகிமையான வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த பாடத்தை சீரியஸாக நீங்க கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, நாம இன்னைக்கு தேவனுடைய கிருபையில வந்திருக்கிறோம். உடன்படிக்கை பண்ணி கண்டிப்பா நம்ம மத்தியில உடன்படிக்கை பண்ணி பல வருடங்கள் ஆயிருக்கும். இங்க இருக்கிறவங்க மத்தியில 10 வருஷம், 20 வருஷம், 1 வருஷம் என்று பல வகையில் அங்க இருக்கிறோம். தேவன் யாரை மகிமைப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையான வசனம் சங்கீதம் 149 சங்கீதம் 4 வசனம். அது நீங்க ஸ்கிரீன்ல கூட நீங்க பார்க்கலாம். ரொம்ப அருமையான வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வருது, He will beautify the meek with salvation. யார மாத்திரம் பண்றார்னா, பெருமை இல்ல, மேட்டிமையானவர்கள் கிடையாது, சாந்த குணம் உள்ளவர்கள், எளிமையானவர்கள், தாழ்மையானவர்கள். சோ இவர்கள் இன்னைக்கு எப்படி இருப்பாங்க என்று நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். தேவனால் தேவன் யார மகிமைப்படுத்த போறாங்களோ அந்த ஜனங்கள் எப்படி இருக்க போறாங்க, எப்படி இருப்பாங்க இந்த பூமியில என்ற காரியத்தை குறித்து நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நம்முடைய பாடத்துடைய தலைப்பு என்னன்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. பிரதர் சொல்லும் போது தேவனுடைய சந்ததி என்று அங்க சொன்னார் இல்லைங்களா, ரொம்ப அருமையான அந்த வார்த்தை. பட் இந்த தேவனுடைய சந்ததி என்ற வார்த்தை கேள்விப்பட்ட உடனே எத்தனை பேருக்கு உங்களுக்குள்ள இது ஒரு வித்தியாசமான வார்த்தையா இருந்துச்சு, கைத்துக்குறீங்களா? இந்த வார்த்தை டிஃப்ரெண்டா இருந்துச்சு. தேவனுடைய சந்ததி என்ன, அது அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு போது அப்படி தோணுச்சா, இல்ல இதுல என்னமோ விஷயம் இருக்கு அப்படின்னு தோணுச்சா? ஏன்னு நாம இன்னைக்கு பார்ப்போம். சோ பாருங்க, அது இங்கிலீஷ்ல எப்படி படிக்கிறோம்னா, டைட்டில் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும். இங்கிலீஷ்ல படிக்கும் பொழுது வி ஆர் offspring of God, தேவனுடைய சந்ததி. ஆங்கிலத்தில் சொல்றாங்க offspring. ரொம்ப அருமையான விஷயம். இதுடைய அர்த்தம் என்ன என்று பார்த்தோம்னா, இது நான் பிராக்டிக்கலா உதாரணம் கொடுக்கிறேன். யார நம்முடைய ஆஃப்ஸ்பிரிங், சந்ததி என்று சொல்லுவோம்னா நம்முடைய பிள்ளைகள் இல்லைங்களா. ஆனா பக்கத்து வீட்டு பிள்ளைகளை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா என்னுடைய சந்ததி என்று சொல்ல முடியாது. ஏன்னா உங்க பிள்ளை அது உங்களுடைய சந்ததி. நீங்க எப்படி சொல்றீங்கன்னா உங்களுடைய வித்து யாருக்கிட்ட இருக்கு? உங்க பிள்ளைகள் மத்தியில இருக்கு. உங்களுடைய வித்து யார்கிட்ட இல்ல? மற்ற பிள்ளைகள் கிட்ட கிடையாது. சோ உங்களுடைய வித்து யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் உங்களுடைய சந்ததி இல்லைங்களா. இதுல எந்த ஒரு டவுட் கிடையாது. அப்படின்னா வி ஆர் ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் காட், தேவனுடைய சந்ததி. யாரு யாரு எங்க இருக்கிறாங்க அவங்க? சும்மா சொல்லுங்க, யாரு தேவனுடைய சந்ததி? யாருங்க யாரு எங்க எங்க இருக்கிறாங்க? வெளியே இருக்கிறாங்களா? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, நாம். அப்படின்னா ஒரு அருமையான விஷயம், வசனம் இருக்குது, இதுக்கு ஆதார வசனம். உண்மையிலே நாம தேவனுடைய சந்ததியா என்று பார்த்தோம்னா பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல அங்க கிளியரா அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க கொடுக்கிறாரு. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17 அதிகாரம்
உருவாக்கினுடையாயிருக்க.
அப்போ ஒரு பாயிண்ட் கிளியர், நாம் அனைவரும் தேவனுடைய சந்ததி. ஆனா ஒரு கேள்வி வருது, நாம தேவனுடைய சந்ததினா அதோட அர்த்தம் குறிக்குது தேவனுடைய வித்து யார்கிட்ட இருக்கணும்? நம்ம கிட்ட இருக்கணும். இப்ப இங்கதான் பிரச்சனை, நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா? ஏன்னா நம்ம தேவனுடைய சந்ததின்றோம்னா தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்கணும். அப்போ நாம தேவனுடைய சந்ததி. இது சொல்லும் போதே நிறைய பேருக்கு, எத்தனை பேருக்கு பயம் வருதுன்னு தெரியல இல்லைங்களா. இப்ப நாம தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்கா இல்லையா? பதில் எஸ் ஆர் நோ. எத்தனை பேர் நோன்றீங்க, எத்தனை பேர் எஸ்ன்றீங்க? எஸ் தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்குதா? எப்படி, எதை வச்சு சொல்றீங்க? பாருங்க, என்னுடைய அப்பா இருக்கிறாரு, நான் அவருடைய பையன். எங்க அப்பாவுடைய வித்து என் கிட்ட இருக்குது. சோ அதனால அவர் என்ன பண்ண முடியும்னா என்னைய அவர் சந்ததி சொல்ல முடியும். பட் நாம் அனைவரும் தேவனுடைய சந்ததி என்று சொன்னோம்னா தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்குதா? இருக்குதா? இருக்கு. வசனம் படிங்க, அப்போஸ்தலனாகிய யோவான் கிளியரா சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 3:9.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
ஓகே, போதும் சிஸ்டர். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அடுத்த வார்த்தை கவனிங்க,
ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது.
பாருங்க, அவருடைய வித்து அவனுக்குள் என்ன இருக்குதாமா? தரித்திருக்கிறது இல்லைங்களா. அது இங்கிலீஷ்ல எப்படி படிக்கணும்? ஃபார் ஹிஸ் சீட் ரிமைன்ட் இன் ஹிம். அந்த சீட் என்ற வார்த்தை குறிக்குது அது வித்து இல்லைங்களா. சோ அது ஒரு உயிர் பிறப்பிக்கக்கூடிய ஒரு காரியம். சோ அப்போ தேவனுடைய சந்ததி என்று நாம் இன்னைக்கு சொல்லும் போது, இன்னைக்கு தேவனுடைய கிருபையில நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வித்து நமக்கு இருக்கு. சரி, இதுல என்ன நமக்கு பாடம் என்று பார்க்கும்போது, இப்ப பாருங்க, இப்ப நாம என்ன சொல்லுவோம்னா, இப்ப என்னை பார்த்த, என்னை கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னையும் என்னுடைய நடவடிக்கைகள் என்னுடைய பழக்க வழக்கங்கள் பார்க்கும் போது என்ன இப்ப சொல்லுவாங்கன்னா, அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்படியே உங்க அப்பா மாதிரியே பேசுறான், நடக்கிறான், அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. அதே போல நாம என்ன பண்ணுவோம்னா அங்க சொல்லுவோம், பிரதர் உங்க மகன் உங்கள மாதிரியே இருக்கிறான், பிரதர் உங்கள மாதிரியே நடக்கிறான். இது என்ன குறிக்குதுன்னா, இது குறிக்குது அப்பா கிட்ட இருந்து வரக்கூடிய வித்து அது மகன் கிட்ட என்ன பண்ணுதுன்னா சில கிரியை பண்ணுது. சோ மகனும் தன் அப்பா போலவே என்ன பண்றான்னா தன்னுடைய கிரியைகள், பேச்சு, நடவடிக்கைகள் அப்படியே அப்பாவை போல பிரதிபலிக்கிறான். எதனால? அப்பாவுடைய வித்து யார்கிட்ட இருக்கு? அந்த பையன் கிட்ட இருக்கு இல்லைங்களா. சரி, இப்ப அதே விஷயம் கேட்கிறேன், ஆவிக்குரிய வகையில பார்க்கலாம். நாம எல்லாரும் தேவனுடைய சந்ததின்றீங்க, தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்குன்றீங்க. இப்ப கேள்வி, தேவனை போல நாம நடக்கிறோமா? பிதாவாகிய தேவன் அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி நாமும் இருக்கிறோமா? ஒருவேளை இல்லைன்னா ரொம்ப ஒரு கேள்விக்குறிதான். ஒருவேளை இருக்கிறோம் இருந்தோம்னா அது பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். ஆனா சகோதர சகோதரிகளே, அப்படி நாம இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் நம்ம இன்னைக்கு பாடத்துடைய மிகப்பெரிய கான்செப்ட். இன்னைக்கு நாம தேவனுடைய சந்ததி, அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குது, ஆனா அவருடைய சுபாவங்கள் தேவனுடைய குணங்கள் நமக்குள்ள இருக்குதா இல்லையா? கண்டிப்பா நீங்க வீட்டுல போயிட்டு தனிப்பட்ட வகையில தியானிச்சு பாருங்க. சோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒரு பாடத்தின் மூலமாக அந்த ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில தெளிவுபடுத்துவதற்கு நாம அந்த விருப்பம் ஆயிட்டோம். ஓகே, சோ இப்ப நாம நம்முடைய பாடத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். இன்றைய நாம பார்க்க போகிற பாடம் பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு வசனம் ரொம்ப டவுட் ஆயிருந்துச்சு. அந்த வசனம் படிக்கும் போதுதான் இந்த வசனத்துக்கு என்ன சம்பந்தம் என்று படிக்கும் போது நிறைய கேள்விகள் வந்துச்சு. சோ இப்ப நாம அந்த வசனத்தை உங்க மத்தியில வைக்க போறேன். அது எங்க பாக்குறோம்னா வசனம் நீங்க படிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கோங்க எல்லாரும், 24 அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் வசனம் 12.
அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம்.
இது வந்து மத்தேயு 24 அதிகாரம் சொல்லப்பட்ட வசனம். நிறைய பேருக்கு 24 அதிகாரம்னாலே என்ன ஞாபகத்துக்கு வரும்? மத்தேயு 24 அதிகாரம்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? பரோஷியம் இல்லீங்களா, கர்த்தருடைய பிரசனம். இயேசு கிறிஸ்து 2வது வருகை வந்திருக்கும் போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்படி
அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகளும் எழும்பி,
இல்லங்க அதே வசனத்தை மீண்டும் அப்படி,
அக்கிரமம் மிகுதியாவதினால்
என்ன ரீசன் கொடுக்கிறாரு பாருங்க, எதனால அன்பு தணிஞ்சு போகுது, எதனால அன்பு கோல்ட் ஆகுதுன்னா, காரணம் அருமையான காரணம், அக்கிரமம் மிகுதியாவதினால். இது உலகத்துக்கு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கொள்ள முடியாது. இது உலகத்தை பத்தி வசனம் இல்ல, இது சபைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு காரியம். அநேகருடைய அன்பு தணிஞ்சு போம் சபை மத்தியில, நம்ம மத்தியில என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அதுக்கு காரணம் கொடுக்கிறார் நம்ம ரட்சகர், அக்கிரமம் என்ன மிகுதி ஆவதினால். அப்போ அக்கிரமம் மிகுதி ஆகுறதுனால எப்படி அன்பு தணிஞ்சு போகுது, அக்கிரமம்னா என்ன? சோ நீங்க இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா, அந்த அக்கிரமம் என்ற வார்த்தை உடைய கிரேக்க பதம், கிரேக்க வார்த்தை, அது நாம அங்க கொடுத்திருக்கிறோம். நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். சோ இந்த அக்கிரமம் என்ற வார்த்தைக்கு என்ன கொடுக்கறாங்கன்னா, ரொம்ப அருமையான மீனிங் கொடுக்கறாங்க. அன்ரைச்சியஸ்னஸ், வேற மாதிரி சொல்லணும்னா, சிம்பிளா சொல்லணும்னா அநீதி, அநீதி என்ற காரியம். அப்போ சபை ஜனங்கள் மத்தியில அநீதி என்ற காரியம் மிகுதி ஆயிருமாமா? நல்லா கவனிங்க, மிக முக்கியமான பாடம் இங்குதான் இருக்குது நமக்கு. அநீதி என்ற விஷயம் பெருகுமாமா நம்ம மத்தியில? அதனால அன்பு என்னாயிருமாமா? காட்டுவோம், அன்பு காட்டுவோம், ஆனா அந்த அன்பு எப்படி இருக்குமாமா? ஹார்ட்டா இருக்காது, கோல்டா இருக்கும். சோ ரொம்ப சீரியஸ்னஸ் இந்த வசனம், ரொம்ப திங்க் பண்ண. அப்படின்னா நீதி அநீதிக்கும் அன்பு தணிஞ்சு போறதுக்கும் என்னமோ ஒரு லிங்க் இருக்கு இல்லைங்களா? சோ அப்போ அநீதி பெருகும் போது அன்பு தணிஞ்சு போ. அப்படின்னா அன்பு தணியாம இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, அநீதிய வெறுத்து நீதிய செய்யணும். அப்போ இங்குதான் நமக்கு ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட் அங்க கண்டுபிடிக்கிறோம். என்ன கான்செப்ட்னா, நீதி மற்றும் அன்பு, இதுக்கு ரெண்டுக்கு என்ன இருக்குன்னா ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு முறை ஒரு சகோதரர் ஒரு சப்ஜெக்ட்ல பேசுவாரு. எப்படி பேசுவார்னா, பாருங்க, அந்த உங்களுக்கு தெரியும், அந்த சிம்பிள் தெரியும், நோ கிராஸ் நோ கிரவுன், இதோட அர்த்தம் அனைவருக்கும் தெரியும். அதே போல இன்னொரு அருமையான ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு, நல்லா என்ன பாயிண்ட் சொல்லுவார்னா, நோ ஜஸ்டிஸ், நீதி இல்லைன்னா நோ லவ், அன்பு இல்லை. நீதி இல்லைன்னா அன்பு இல்லை. அப்படின்னா அன்பு காட்டணும், அன்பு காட்டுறதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும், நீதி கவனிக்கணும். நீதியை கவனிக்காம நீங்க அன்பு காமிச்சீங்கன்னா அது உண்மையான அன்பே கிடையாது. சோ நோ ஜஸ்டிஸ் நோ லவ். சோ சகோதர சகோதரிகளே, இப்படி இருக்கிறதுனால நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த நீதி மற்றும் அன்பு இந்த ரெண்டு விஷயங்களை நாம எடுத்து பார்க்கணும். எப்படி பார்க்க போறோம்னா, இந்த விஷயத்தை நாம முதன் முதல்ல எங்கிருந்து கற்றுக்கொள்றோம்னா, உங்களுக்கு தெரியும் எல்லாமே சகலமும் எங்கிருந்து வருதுன்னா நம்முடைய சோதிகளின் பிதா. சோ நம்முடைய தேவன் அவரு எப்படி நீதியாகவும் அதே சமயத்துல எப்படி அன்பாகவும் அவரு நடந்து கொள்கிறார், சோ அவரை பற்றி சில வசனம் படிக்கலாம். பரிச்சயமான வசனம் தான் சங்கீதம் 89 சங்கீதம் 14 வசனம்.
நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும்.
எஸ், நீதியும் நியாயமும் சிங்காசனத்தின் ஆதாரம். இங்கிலீஷ்ல த வெரி ஃபவுண்டேஷன் ஆஃப் தேவனுடைய கேரக்டர், மிக முக்கியமான ஆதாரமே பாத்தீங்கன்னா இந்த நீதி. அதே போல தேவனுடைய அன்பு பற்றி பார்க்கும் போது நமக்கு அநேக வசனம் பரிச்சயமான வசனம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love, God is justice, God is love. சோ ரெண்டும் நாம இன்னைக்கு தியானிக்க வேண்டியது அவசியமா. சோ சகோதர சகோதரிகளே, இப்படி பார்க்கும்போது தேவனுடைய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், தேவன் தம்முடைய தெய்வீகத்துல எந்த காரியம் பண்ணட்டும், எப்பவுமே இந்த ரெண்டு காரியங்கள் எப்படி பண்ணுவார்னா, முதல்ல அன்பு வைப்பாரா இல்ல நீதி வைப்பாரா என்று பார்க்கும் பொழுது, அது நாம நினைப்போம் தேவன் முதல்ல அன்பு தான் வைப்பாரு, அதுக்கப்புறம் தான் நீதி வைப்பார் நம்ம நினைப்போம். ஆனா தேவன் அப்படி பண்றது இல்ல. ஏன்னா பாருங்க, ஸ்லைட்ல நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. ஸ்லைடு தேவனுடைய அந்த காரியங்கள் பார்க்கும் போது முதல்ல என்ன வைக்கிறார்னா, நீதி வைக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அன்பு வைக்கிறார். அடுத்த ஸ்லைடு தேவனுடைய பிரமாணங்களின் இரு காரியங்கள். சோ ரெண்டு விஷயங்கள் தேவன் என்ன வேலை பண்ணாலும், அவர் தேவன் என்ன பிளான் பண்ணாலும், அவர் பண்ணக்கூடிய காரியம் முதல் எது வருதுன்னா, இது வந்து ரீபிரிண்ட் பாயிண்ட், நான் ரீபிரிண்ட் நம்பர் கொடுக்கல, சோ ரீபிரிண்ட்ல எடுக்கிறேன் பாருங்க. தி ஃபர்ஸ்ட் ஆஃப் தீஸ் பேசிக் பிரின்சிபிள் இஸ் ஜஸ்டிஸ். தேவன் அந்த ரெண்டு காரியங்களை முதல் எது வைக்கிறார்னா நீதி. செகண்ட் தான் பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு. செகண்ட்லி வி மஸ்ட் லேர்ன் டு எக்ஸ்ட்ரீம் லவ் நெக்ஸ்ட் டு ஜஸ்டிஸ். சோ அப்போ தேவன் என்ன பண்றார்னா, அவருடைய எல்லா வகையிலுமே அவர் பண்ணக்கூடிய எல்லா திட்டங்கள்ல முதல்ல நீதி, பிற்பாடு அன்பு. சோ சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்முடைய பாடத்துடைய மிக முக்கியமான கான்செப்ட். சோ இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, தேவன் எப்படி முதல்ல நீதி வைக்கிறாரு, அதுக்கப்புறம் எப்படி அன்பு வைக்கிறார், இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் என்று பார்க்கும்போது, நான் சில வசன பகுதிகள் காமிக்க விரும்புறேன். பாருங்க, முதல் வசன பகுதி, இது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பேசின ஓமை இதோட ஆவிக்குரிய மீனிங் நமக்கு தெரியும், பட் லிட்டரலா நம்ம பார்க்கலாம். உங்க அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு காரியம் தான் கெட்ட குமாரன். சோ கெட்ட குமாரன் என்ற விஷயத்தை நீங்க என்ன பண்ணிப்பீங்கன்னா, அநேக சப்ஜெக்ட் மூலமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அந்த அந்த ஓமையுடைய அர்த்தம் நமக்கு தெரியும், பட் சொல்ல அர்த்தமா பார்த்தா அதுல கூட சில அழகான விஷயம் வரும். என்னன்னா, அப்பா இருக்கிறாரு ரெண்டு பசங்க, அதுல இளையகுமாரன் என்ன சொல்றாருன்னா, அப்பா நான் போறேன், எனக்கு எது வேணா என் சொத்தை பிரிச்சு கொடுங்க நான் போறேன். ஆனா அப்பா என்ன பண்ணலன்னா தடுக்கல, மாறாக என்ன பண்றாருன்னா சரி போ எல்லாம் பிரிச்சு கொடுத்தா. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அவர் கஷ்டப்பட்டு கடைசியில சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அப்ப என்ன பண்றாருன்னா அவர் தன் தவறை உணர்றார். தவறை உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, சரி நான் அப்பா கிட்ட போறேன் என்று அவர் திரும்பி வரும் பொழுது, அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அப்பா ஓடி போய் தன் மகனை அணைத்துக் கொண்டு அன்பு செய்கிறார். இது வந்து தேவனுடைய தெய்வீக திட்டம், ஒட்டுமொத்த மனு குலத்துக்கு அப்ளை பண்ணலாம். இதுல எது முதல்ல வருது, இதுல எது ரெண்டாவது வருது என்று பார்த்தோம்னா, நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா முதல்ல நீதி அங்க வருது, ரெண்டாவது காரியம் தான் அன்பு. சோ என்ன நீதினா, தன் மகன் வழி மாறி போன மகன் தவறை உணர வேண்டும். சோ அது நீதி நிறைவேறுது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அன்பு என்ற காரியமானது அந்த காரியம் நிறைவேறுகிறதாக அங்க பாக்குறோம். சோ இதே போலத்தான் தேவன் ஒட்டுமொத்த உலகத்தார் மத்தியில நீதி முதல்ல ரெண்டாவது அன்பு என்ன பண்றாருன்னா அங்க வைக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா இன்ன சில வசன பகுதி போலாம். ஒன்று தெசலோனிக்கர் புஸ்தகம் எடுத்துக்கோங்க, 4 அதிகாரத்துல. இது சபை கிட்ட தேவன் எப்படி டீலிங் வைக்கிறார், அன்பு வைக்கிறாரா இல்ல நீதி வைக்கிறாரா என்று பார்த்தோம்னா, பாருங்க வசனங்கள் ரொம்ப அருமையா இருக்குது. 1 தெசலோனிக்கர் 4:6-7.
இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார்.
இந்த வசனம் ரொம்ப மிகப்பெரிய வசனம், இது கொஞ்சம் பயப்பட வேண்டிய வசனம். என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு, யாராவது ஒருத்தர் நீங்க பண்ணக்கூடிய மாம்சீக இச்சையின்படி யாராவது உங்க சகோதரன் பாதிக்கப்பட்டார்னா, இல்ல நீங்க உங்க சரீரத்தை நீங்க கெடுத்து கொண்டிருந்தீங்கன்னா எந்த பிரகாரமாகனா அசுத்தத்துக்கு ஏற்றபடி, ஒருவேளை நீங்க நடந்தீங்கன்னா தேவன் என்ன பண்ண மாட்டாராமா, சும்மா விட மாட்டாராமா, நீதி சரி கட்டுகிறவராய் இருப்பார். சோ தேவன் எப்படி நீதி சரி கட்டுவார் என்று கண்டுபிடிச்சோம்னா, இன்னொரு வசனம் போயிடலாம், 1 தீமோத்தேயு 5:24.
சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து,
சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து
நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும்,
நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். ஆனா ரெண்டாவது கேட்டகரி,
சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும்.
இங்க ரெண்டு வகுப்பார், முதல் வகுப்பார் குறிக்கிறாங்க சபை, இரண்டாம் வகுப்பார் குறிக்கிறாங்க திரள் கூட்டத்தார். என்ன பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம்னா, சபை ஜனங்கள் அவங்க மகிமைக்கு தான் போறாங்க, ஆனா மகிமைக்கு போனாலும் இந்த பூமியில அவங்க சில பாவங்கள் பண்ணிருக்கிறான் இல்லைங்களா, இந்த பூமியில சில தவறுகள் பண்ணிருப்பான். ஆனா அவங்க மகிமைக்கு போறதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்றாராமா, சரி நீங்க மகிமைக்கு போறீங்க, இருந்தால் நீங்க பூமியில பாவம் பண்ணிருக்கிறீங்க, சில அக்கிரமங்கள் சில மீறுதல்கள் பண்ணிருக்கிறீங்க. சோ அதுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன்னா மன்னிப்பு கொடுக்க மாட்டேன், மாறாக வேண்டிய தண்டனைகள் பனிஷ்மெண்ட் சிச்சைகள் என்ன பண்ணிடுறாருனா, சபை ஜனங்களுக்கு கூட இந்த பூமியில என்ன பண்ணிடுறாருனா அவர் சரி கட்டிடுறார். அதுக்கப்புறம் தான் பாருங்க அவங்க எங்க போறாங்கன்னா மகிமைக்கு போறான். அது அவசரம் கிளியரா இருக்குது, சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். சோ இது நியாய தீர்ப்பு குறிக்குது. நம்ம மகா உபத்திரவ காலம் எடுத்துக்கலாம். சோ மகா உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே சபை ஜனங்கள் மகிமைக்கு போகக்கூடிய ஜனங்கள் இந்த பூமியில அவங்க மீறுதல் பண்ணிருந்தாங்கன்னா, பாவங்கள் பண்ணிருந்தாங்கன்னா அதை கேட்டுற தண்டனை இந்த பூமியில என்ன பண்றாருன்னா தேவன் அங்க கொடுக்கிறாரு. ஆனா திரள் கூட்டம் அப்படி கிடையாது, திரள் கூட்டத்தார பாத்தீங்கன்னா அவங்க எங்குதான் வாங்குறாங்க தண்டனைகள். அடுத்த வசனம் படி, அதுல படி, சிலருடைய பாவங்கள் முந்திக் கொள்ளும், அப்புறம்
அப்படியே சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும்.
இது திரள் கூட்டத்தார் பின்தொடரும், எது வரைக்கும்னா நியாய தீர்ப்பு. அது குறிக்குது மகா உபத்திரவத்தில் அடி வாங்குவாங்க திரள் கூட்டத்தார். ஆனா சபை ஜனங்கள் அப்படியே கிடையாது, இதே இந்த டைம் அந்த மகிமைக்கு போறதுக்கு முன்பாகவே அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவன் கிட்ட இருந்து சுவிட்சை அங்க வாங்குறாங்க. மறக்க தேவன் என்ன பண்றது இல்லைன்னா, பரவாயில்ல நீங்க சபைக்கு போறீங்க நான் உண்மை அன்பு காமிக்கிறேன் அப்படி சொல்லி விட்டுறது இல்லை. அங்க தேவன் நீதியை என்ன பண்றார்னா அங்க சரி கட்டுறார். சகோதர சகோதரிகளே, இதை நாம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் ஒன்னு காமிச்சாங்க, அந்த பிக்சர் போயிருந்தார், ரொம்ப அருமையான பிக்சர். இந்த பிக்சரை பார்க்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒண்ணும் புரியாத மாதிரி இருக்கும், நான் விளக்கம் மாத்திரம் கொடுக்கறேன். அது பாருங்க, ஓகே. சோ இப்போ இந்த பிக்சர் பாருங்க, நீதி அது ஒரு பாக்ஸ்ல இருக்குது, மேல ரவுண்ட் குறிக்குது அன்பு. இது என்ன, இந்த பிக்சர் என்ன அடையாளம் குறிக்குதுன்னா, பாருங்க அன்பு எப்பவுமே தனியா செயல்படாது. அன்பு செயல்பட்டுச்சுன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும், நீதி என்ற காரியம் இருக்கு. ஒருவேளை நீதி இல்லாம அன்பு செயல்பட்டுச்சுன்னா அது உண்மையான அன்பு கிடையாது. பட் நீதி என்று பார்க்கும் பொழுது நீதி அன்பில்லாமலும் செயல்படும், அன்போடு கூட கூட செயல்படும். சோ இதுதான் இந்த பிக்சர் குறிக்குது. சோ ஜஸ்டிஸ் விச் என்கேப்சுலேட் பை லவ், நீதி அது எதை சூழ்ந்திருக்கு பாத்தீங்கன்னா, அன்பு எனக்கூடிய உரை சூழ்ந்திருக்குது. ஆனா வெளியிருந்து பார்க்கும் போது அன்பு மாத்திரம் தெரியும், ஆனா உள்ள இருக்கணும் நீதி, ஆனா வெளிய அன்பு இருக்க வேண்டும். சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா தேவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்காருனா, அவர் பண்ணக்கூடிய எல்லா வகையிலுமே அவர் பண்ணிட்டு இருக்கார். உதாரணமாக மிக முக்கியமாக தேவனுடைய தெய்வீக திட்டம் பார்த்தோம்னா, பாருங்க தேவன் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலம் விஷயத்துல முதல்ல நீதி நிறைவேற்றினாரா இல்ல அன்பு நிறைவேற்றினாரா? நீதி நிறைவேற்றினாரா அன்பு நிறைவேற்றினாரா? முதல்ல நீதி இல்லையா, அதுக்கப்புறம் தான். சோ நீதி நிறைவேற்றாம தேவனால் அன்பு நிறைவேற்ற முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நீதி நிறைவேற்றினா தான் அன்பு நிறைவேற்ற முடியும். எப்படி? யோவான் 3:16 படிச்சிருப்பீங்க, படிக்க வேணாம். தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார், ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் ஒட்டுமொத்த உலகத்திற்கு அன்பு காட்டணும்னா முதல்ல தேவனுடைய நீதி நிறைவேற வேண்டும். நீதி நிறைவேறாம திருப்தி ஆகாம இருந்துச்சுன்னா அன்புக்கு வேலையே கிடையாது. என்ன நீதி? இயேசு சிலுவையில மறிச்சு ரேன்சம் கொடுக்கணும், அப்பதான் தேவனுடைய அன்பு செயலாக்கத்துக்கு வரும். அது வரைக்கும் தேவனுடைய நீதி நிறைவேற்றாத வரைக்கும் அன்புக்கு வேலையே இல்லை. சோ அப்போ இதான் தேவனுடைய விஷயங்கள் கூட பாக்குறோம். அப்ப தேவன் கூட எல்லா காரியங்களையும் என்ன பண்றாருன்னா, முதல்ல நீதி நிறைவேற்றாரு, அதுக்கப்புறம் தான் அன்பு. சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சகோதர சகோதரிகளே, இது தான் தேவனுடைய மிக முக்கியமான 4 குணலட்சணங்கள் கூடிய 2 குணலட்சணங்கள், ஒன்று நீதி மற்றும் அன்பு. முதல்ல நீதி, அதுக்கப்புறம் அன்பு. ஆனா ரெண்டுமே எப்படி போகும்னா, முதல்ல நீதி செயல்படும் போது அதோடைய மோட்டிவேட் பாத்தீங்கன்னா அன்பு என்று கண்டுபிடிக்கிறோம். சோ அப்போ இதை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நாம கூட தேவனுடைய சந்ததி, அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குது என்று சொல்லும் போது கூட நாம கூட நம்முடைய உலகத்தின் மத்தியில, சகோதரர்கள் மத்தியில, எக்லேஷியால நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் அன்பு காமிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீதி செஞ்சிருக்கணும், நீதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அன்பு காமிக்கிறோம். சோ இதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நான் சில அடிப்படை பிராக்டிக்கலா என்ன பண்ண போறேன்னா, சில உதாரணங்கள் கொடுக்க போறேன். சோ அந்த உதாரணங்களுக்கு போறதுக்கு முன்பாக, பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான மனுஷன் இருந்தாரு, தேவனுடைய மனுஷன், அவர் பேர் நோவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த நோவா பத்தி வசனம் என்ன படிக்கிறோம் தெரியுங்களா? படிங்க, வசனம் படிங்க. 1 தெசலோனிக்கர் மன்னிக்கணும், ஆதியாகமம் 6:9 இது இல்லை முதல் ஸ்லைட்ல இல்ல, நீங்க படிங்க. ஆதியாகமம் 6:9
நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான்.
பாருங்க, நீதிமான் என்ற வார்த்தைகள் இங்க வந்து நோவா பத்தி, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அன்புள்ளவனாய் இருந்தான் வரல, நீதிமானாய் இருந்தான். என்ன சில இவர் நீதியான காரியங்கள் பண்ணார். சோ இது மிக முக்கியமான விஷயம். பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல நிறைய உதாரணங்கள் இருக்குது, நீதி ரொம்ப அவசியம், அதுக்கப்புறம் தான் அன்பு. இது எப்படி பிரதர் புரிஞ்சுக்கலாம், புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நான் புரியுற மாதிரி சொல்ல போறேன். பொதுவா நம்முடைய ரசல் பாத்தீங்கன்னா, அவர் எப்பவுமே சில பாயிண்ட் ரொம்ப டீப்பா பேசுவாரு, ஆனா அது புரிஞ்சுக்கிறதுக்கு விதமா என்ன பண்ணுவார்னா, சில பிராக்டிக்கலா சில உதாரணம் கொடுப்பார். இப்ப நான் அது மாதிரி என்ன பண்ண போறேன்னா, சில உதாரணங்களை கொடுக்க போறேன். இப்போ நாம நம்முடைய எல்லா நடவடிக்கைகள் எல்லா விஷயங்களுமே தேவனை போல பிரதிபலிக்கணும். எப்படி? நீதி அன்பு என்ற விஷயத்துல முதல்ல நீதி, அதுக்கப்புறம் தான் அன்பு. எப்படி நாம பிரதிபலிக்கலாம் என்று பார்க்கும்பொழுது முதல்ல உலகத்துல, சோ உலகத்துல நாம நீதியை எப்படி செய்ய வேண்டும். சோ இந்த விஷயத்துல நம்மள அநேகர் பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்லெஸ். உதாரணமா பிராக்டிக்கலா சொல்லணும்னா, பஸ்ல ஏறேன், பஸ்ல ஏறும்போது பயங்கர கூட்டமா இருக்குது, நான் பேக் சைடு ஏறேன், கண்டக்டர் எங்க நிக்கிறாருன்னா ஃப்ரண்ட் சைடு நிக்கிறாரு, அவரு டிக்கெட் வாங்க இந்த பக்கம் வரவே இல்லை, நான் வெயிட் பண்றேன் வருவாரான்னு பாக்குறேன், வரல, என்னுடைய ஸ்டாப் வந்துருச்சு, நான் இறங்கிட்டேன். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அப்படியே பாத்துட்டு இருக்காரு, யாரும் டிக்கெட் வாங்காம இருக்கிறீங்களா கேட்டு இருக்கிறார். நான் என்ன பண்றேன்னா, எப்படி 5 ரூபா எனக்கு லாபம் சொல்லிட்டு நான் டிக்கெட் எடுக்காம என்ன பண்ணிடுறேன், பஸ்ஸை விட்டு இறங்கிறேன். இது ஒரு சாதாரண விஷயம் தான், 5 ரூபா மிச்சப்படுத்துற. ஆனா சகோதர சகோதரிகளே, இப்படி இந்த சின்ன விஷயம் மாத்திரம் பண்ணோம்னு வைங்க, எங்க போக முடியாது தெரியுங்களா? ஒரு சிம்பிள் விஷயம் தான், எங்க போக முடியாதுன்னா நாளைக்கு ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, நீங்க போயிட்டு நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ண முடியாது, சேர்ந்து செய்ய முடியாது. சோ நம்முடைய பிரதர் சொல்லும் போது பெரும்பான்மையானவர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள் தான் நீதியா இருக்கு நினைப்பான், ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அங்க நீதியானது நம்ம காட்ட வேண்டியது அவசியமா. பணம் விஷயத்துல மிக முக்கியமா, பணம் விஷயத்துல சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நம்முடைய பட்சத்துல சரியாக நடக்க வேண்டும் இந்த உலகத்துல. மாறாக உலகத்தார் மாறி ஏமாற்றக்கூடிய குணம் இல்ல வஞ்சிக்கக்கூடிய குணம் என்று இருந்தோம்னா நிச்சயமாக நாம் அநீதியை நடப்பிக்கிறவா இருப்போம். அப்படிப்பட்டவர்கள் தேவன் ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாதுன்னா சுதந்திரிக்க முடியாது. அதனால்தான் நம்முடைய ரட்சகர் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய அன்பையும் தேடுங்கள் சொன்னாரா? என்ன சொல்றீங்க சிஸ்டர்? அப்படியே வருது வசனம், அன்பு வரலையா? நீதி, எஸ் நீதியை தேடுங்கள். ஏன்னா ராஜ்யத்தை நியாயம் தீர்க்கிறவங்க யாருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் சரீரமாகிய சபை. அவங்க இந்த பூமியில சின்ன சின்ன விஷயங்கள்ல நீதியாக நடக்கவில்லை என்றால் அது பெரிய ஒரு பாக்கியத்தை இழப்பதாக அங்க நேரிடும். இந்த மாதிரி உலகத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் இல்லீங்களா. அது பிராக்டிக்கலா சொல்லணும்னா லைசன்ஸ் இல்லீங்களா, நிறைய பேர் டூ வீலர் வச்சிருக்கிறோம் இந்த உலகத்துல, போலீஸ்காரங்க ஏமாத்திட்டு இருக்கிறோம். நாம நினைப்போம் பரவாயில்ல தேவன் நம்ம காப்பாத்துறாரு, ஒவ்வொரு டைம் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அந்த செக்கிங் வரும்போது காப்பாத்துறாரு நாம நினைப்போம். சகோதர சகோதரிகளே, இது நல்ல ஒரு சிந்தையே கிடையாது. இந்த உலகத்துல நாம் நம்முடைய பட்சத்துல நீதியாக அங்க வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போலாம். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தோம்னா கண்டிப்பா மிகப்பெரிய வாய்ப்பை அங்க இலக்கு நேரிடும். இது வந்து உலகத்துல நான் சொல்லக்கூடிய பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள். இப்ப நெக்ஸ்ட் நம்ம எங்க வரப்போறோம்னா நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் இல்லீங்களா. சோ நம்முடைய சகோதரர்கள் மத்தியில வரும்பொழுது பாருங்க, சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கணும் இல்லீங்களா, அதுதான் அன்பு. சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இல்ல. ஆனா ஒரு வகையில பார்க்கும்போது ஒரு ஆர்டிக்கல் நம்முடைய பிரதர் எழுதுறார், என்ன எழுதுறாருன்னா, சாக்ரிஃபிஷியல் லவ், தியாக அன்பு இல்லீங்களா, தியாக அன்பு. அதை விட ஃபர்ஸ்ட் எது முதல் வரும்னா நீதி. நீதிக்கு அப்புறம் தான் சாக்ரிஃபிஷியல் லவ், தியாக அன்பு வருதான். எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் என்று பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, நான் சில பிராக்டிக்கலா சில உதாரணங்கள் உங்கள் மத்தியில நாம கொடுக்க விரும்புறோம். சகோதரர்கள் மத்தியில நாம எப்படி நடந்து கொள்ளணும், நீதியா நடந்து கொள்ளலாமா அன்பா நடந்து கொள்ளலாமா என்று பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. என்னன்னா, ஒரு சகோதரன் எனக்கு விரோதமா தவறு பண்ணிட்டார், நான் என்ன பண்ணணும், அவரை என்ன பண்ணணும், அவரை தண்டிக்கலாமா? கூடாது. மாறாக என்ன பண்ணணும், நீதி காமிக்கணுமா அன்பு காமிக்கணுமா? ஒரு சகோதரன் எனக்கு விரோதமா தவறு பண்ணிட்டார், அவர்கிட்ட நீதி பார்க்கணுமா அன்பு பார்க்கணுமா? அன்பா நீதிங்களா? கரெக்டா சொல்லுங்க, நான் சொன்னதுக்காக சொல்லக்கூடாது பிரதர். ஒரு சகோதரன் எனக்கு விரோதமா தவறு பண்ணிட்டாரு, அவர் வந்து அவர்கிட்ட நான் நீதி காமிக்கணுமா அன்பு காமிக்கணுமா? அன்பு வேண்டாமா? எஸ். அப்ப இந்த பாயிண்ட் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இது கர்த்தரே சொல்லி கொடுத்திருக்கிறாரு, நீங்க படிச்சிருப்பீங்க இல்லீங்களா. ஒருவன் உன் சகோதரன் உனக்கு விரோதமா தவறு பண்ணா என்ன பண்ணும், மன்னின்னு சொல்லல, என்ன சொன்னாருங்க, அவன் உனக்கு வந்து மன்னிப்பு கேட்டா நீ என்ன பண்ணு, மன்னி எத்தனை முறை? 70 முறை. மன்னிக்கிறது குறிக்குது அன்பு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணு, வந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லைங்களா? அவர் தன் தப்ப பண்ண உணர்ந்து, பண்ண தப்ப உணர்ந்து, பிரதர் நாம் தப்பன்ட்டே மன்னிச்சுக்கோம். அப்ப மன்னிப்பு கேட்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க, மன்னிங்க. இதுதான் ஏசு சொல்லியிருக்கிறார். ஆனா அவர் மன்னிப்பே கேட்கல, தப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப போயிட்டு நீங்க மன்னிங்க சொல்லவே கிடையாது. ஒருவேளை நீங்க அப்படி பண்ணி வச்சுக்கோங்க, அது அன்பு இல்ல, மாறாக துரோகம். ஏன்னா அவர் தப்பன்ட்டே இருக்கிறாரு. அவர் தப்ப நீங்க சுட்டி காமிக்கவே இல்லை, அவர் உணர்த்தவே இல்லை, நீதி நீங்க காமிக்கல, அன்பு மாத்திரம் காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவர் எங்க போயிருவார்னா, அவர் 2 ஆண்டுக்கு போயிருவாரு, நீங்க என்ன ஆயிருவீங்க, பெரிய வாய்ப்பை இழந்துருவேன். சோ சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஜாக்கிரதை. சகோதரர் விஷயத்துல முதல்ல நீதி என்ன வகையிலனா, ஒரு சகோதரன் தவறு பண்ணும் போது முதல்ல நீதி, பிரதர் பண்ண தப்ப உணரணும், அதுக்கப்புறம் தான் அன்பு. இது இயேசு கிறிஸ்து விஷயத்துல பாக்குறோம். பேதுரு தப்பண்ணாரு, பேரு தப்பனும் போது மன்னிப்புலாம் கொடுக்கல இயேசு கிறிஸ்து. மன்னிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீதி காமிச்சாரு. எப்படி காமிச்சாருன்னா அவங்களுக்கு தெரியும், என்னங்க, என் மேல் அன்பா இருக்கிறாயா, இது 3 டைம் கேட்டிருப்பாரு. இதுக்கு அர்த்தம் இருக்குது, என்ன என்ன மீனிங்ல கேட்கிறாருன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து, நீ பண்ண தப்ப உணர்றியா, இப்போ உன் மைண்ட் எப்படி இருக்கு? சோ அப்ப அந்த 3 முறை கேட்கும் போது பேதருக்கு மனசு நொந்து போயிடுச்சு, அந்த குற்ற உணர்ச்சி நொந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இயேசு என்ன பண்றாருன்னா, அவருக்கு மன்னிப்பு அங்க கொடுக்கிறாரு. சோ முதல்ல நீதி, அதுக்கப்புறம் தான் சகோதர சகோதரிகளே அன்பு. இதே காரியத்தை மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரத்துல கூட பாக்குறோம். பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் மன்னிச்சுக்கோ. என்ன சொல்றாருங்க, நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. இது நீதி, நீதியே நடக்கிறது. அதுக்கப்புறம் அவர் குற்றத்தை உணர்ந்தார்னா நீங்க என்ன கொடுத்துருங்க, மன்னிப்பு கொடுத்துருங்க. அது 70 டைம் எவ்வளவு நேரம் இருக்கட்டும், மன்னிப்பு கொடுத்துருங்க. சோ அப்போ இதுதான் சகோதரர்கள் மத்தியில காட்டக்கூடிய அன்பு, இதுதான் ட்ரூ லவ். ஆனா அன்புக்குள்ள என்ன இருக்குங்க, நீதி என்ற காரியம் உள்ள செயல்படும். இன்னொரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3 அதிகாரம் வசனம் 6 முதல படிங்க. இது பாருங்க, இந்த வசனம் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, படிங்க.
மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம்.
இது 6 வசனம். ஒரு சகோதரன் பாருங்க, சகோதரன் தான், அவர் ஒழுங்கற்று நடக்கிறாரு, என்ன பண்ணிருங்க, அவர என்ன பண்ணிருங்க, என்னங்க சிச்ச சொல்றீங்க, விட்டு விடுறதா, அன்பு இல்லைங்களா உங்களுக்கு, கொஞ்சம் கூட மனசுல அன்பு இறக்கம் எதுவுமே இல்லைங்களா? ஒரு சகோதரன் ஒழுங்கற்று நடக்கும் போது நீங்க வாட்டுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருங்க, விட்டு விலக வேண்டும் என்று என்ன பண்றோம், உங்களுக்கு நானும் கட்டளை அடிக்கிறோம். ஏன், ஏன்னா அவர் ஒழுங்கற்று நடக்கிறார். சில எக்லீஷியால பாத்தீங்கன்னா சில சகோதரர் இருப்பாங்க. ஏன்னா இந்த இன்னொரு சம்பவம் கூட இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்துல ஒரு சகோதரன் விபச்சாரம் பண்ணுவாரு. சகோதரன் தான், ஆனா அவர் பண்ணக்கூடிய விபச்சாரம் மோசமான விபச்சாரம். சொல்லுவாரு, இவனை ஏன் இன்னும் உள்ள வச்சிருக்கிறீங்க, தள்ளி போடுங்க, நீக்கி வச்சிருங்கட்டார். இது அன்பா நீதிங்களா, எது ரைட்டுங்க, தள்ளி வச்சிடலாமா, தள்ளி வச்சிடலாமா? எஸ், ஏன்னா அது குறிக்குது, அது அன்புதான். ஏன் தள்ளி வைக்கிறார்னா, மிக முக்கியமான காரணம், அவர் உள்ளக்குள்ள இருந்தார்னா இன்னும் தப்பு பண்ணிட்டு இருப்பாரு, தன் தவறை உணரவே மாட்டார். ஆனா சபையை விட்டு விலைக்கு வச்சோம்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஃபீல் பண்ணுவார், ஏன் நம்ம யாருக்கு எந்த பிரதர்ஸ்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, கூடுகைக்கு போக முடியல, தனிமையா இருக்குது, என்ன காரணம், நான் பண்ணக்கூடிய தப்பு, ஓகே நம்ம ரொம்ப தப்புட்டோம், இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது என்று அவர் உணர வேண்டும். அப்படி உணரும் போது அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அவரை ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த உணர்த்துவதற்காக நீங்க அன்பு காமிக்கிறீங்க. அப்படி அன்பு காமிக்கும் போது அதுக்கு முன்னாடி உள்ள என்ன செயல்படுதுன்னா, நீதி என்ற காரியமானது அங்க செயல்பட வேண்டும். அதான் பாருங்க வசனம் 15 வசனம் படிக்கிறோம், 2 தெசலோனிக்கேயர் 3:15. ஆனாலும்
அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள்.
பாருங்க எப்படி அருமையாக சொல்ற, முதல்ல நீதி நிறைவேற்றணும், அதுக்கப்புறம்தான் சகோதர சகோதரிகளை அன்பு அது செயல்படும் என்று அங்க பாக்குறோம். சோ இது நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் இல்லைங்களா. சோ இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் இருக்கு. அதே போல இன்னொரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, ஒரு சகோதரி என்கிட்ட வந்து, பிரதர் நான் ரொம்ப வறுமையில இருக்கிறேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொஞ்சம் காசு தாங்க பிரதர். அப்படிங்களா பிரதர்? பிரதர் 10,000 பிரதர் பிளீஸ் பிரதர் தாங்க, நான் கண்டிப்பா ஒரு மாசத்துல என்ன பண்றேன், திருப்பி கொடுத்துறேன். ஓ கொடுத்துருவீங்களா பிரதர்? சரிங்க பிரதர், என்னுடைய காசு இல்லை, நான் வாங்கி தரேன், பட் நீங்க கொடுத்துருங்க பிரதர். ஓகேங்க பிரதர், கொடுத்தாச்சு. 1 month போகுது, 2 months போகுது, கொடுக்கவே இல்லை. 1 வருஷம் போச்சு. நான் என்ன பண்ணலன்னா, கேட்கறதுக்கு மனசே இல்லை, கொடுங்கன்னு கேட்கறதுக்கு மனசே இல்லை. சரி வீடு சகோதர அன்பு வீடு விட்டாச்சு. அதுக்கப்புறம் 2வது முறை சில மாதங்களுக்கு பிற்பாடு வராரு, பிரதர் எனக்கு ஒரு 500 ரூபாய் அர்ஜென்டா தேவைப்படுது பிரதர், தயவு செய்து கொடுங்க, நான் கண்டிப்பா என்ன பண்ணிடுறேன், திருப்பி கொடுத்துறேன். சோ அப்போ கூட என்ன பண்ணும், சரி சகோதரன் அன்பாச்சே கொடுத்துடலாம். ஆனா அவர் என்ன பண்ணல, திருப்பி கொடுக்கல, நான் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. சேர்ப்போம். அதுக்கப்புறம் 3வது முறை வராரு. 3வது முறை வரும்போது ரொம்ப இக்கட்ட நிலைமையில வராரு, பிரதர் தயவு செய்து நீங்க 1,000 ரூபாய் கொடுங்க பிரதர், நீங்க கொடுத்தாதான் நான் என்னோட லைஃப பார்க்க முடியும், நீங்க கண்டிப்பா கொடுங்க, என்ன பண்ணிடுறேன், அடுத்த மாசத்துல நான் கொடுத்துறேன் அப்படி சொல்லி வரா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். எடுத்து சகோதர சகோதரிகள் ஒருவேளை நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா, அந்த சகோதரனுக்கு நீங்க பெரிய துரோகம் பண்ற மாதிரி, அது அன்பு கிடையவே கிடையாது. மாறாக அங்க நீதி காமிக்கணும், என்னன்னா பிரதர் என்கிட்ட 1,000 ரூபாய் இருக்கு, ஆனா உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்க பொய் சொல்லிருக்கிறீங்க. என்ன பொய் சொல்லிருக்கிறீங்கன்னா, 2 முறை வாங்கினீங்க, திருப்பி தரேன் சொன்னீங்கன்னா தரல, இத்தனைக்கு நான் கேட்கவும் இல்லை, பட் நீங்களா சொன்னீங்க, ஆனா நீங்க என்ன பண்ணல, கொடுக்கல. 3வது முறை அது மாதிரிதான் கேட்கறீங்க, திருப்பி தரேன்றீங்க, என்ன பண்ண மாட்டீங்க, கொடுக்க மாட்டேன். சோ இப்படி இருக்கிறதுனால நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க சொல்லிட்டு அந்த இடத்துல முதல்ல நீதி காமிக்கணும், அதுக்கப்புறம் தான் சகோதர சகோதரிகளே அன்பு என்ற விஷயத்தை அங்க என்னன்னா அங்க காண்பிக்க வேண்டியது அவசியமா. சோ அப்போ இந்த வகையில தான் பாத்தீங்கன்னா, சகோதரர்கள் மத்தியில முதல்ல எப்படி நீதி நடக்கணும், அதுக்கப்புறம் தான் அன்பு. ஆனா நீதி செயல்படும் போது அவருடைய மோட்டிவேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா, அது பின் பக்கத்துல எது எது வந்து கொண்டு போகுதுன்னா, அன்பு என்ற காரியமானது அது மோட்டிவேட் பண்ணுது என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது 2வது உதாரணம். இப்ப 3வது உதாரணத்துக்கு நேராக கடந்து போகலாம். எக்லேசியா, எக்லேசியால எப்படி நீதியாக நடக்க வேண்டும், அன்பு முக்கியமா நீதி முக்கியமா, இதுல எது ஃபர்ஸ்ட் என்று கேட்டோம்னா, அது கூட பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் உங்க மத்தியில வைக்கிறேன். அது என்ன எக்ஸாம்பிள்னா, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வைக்க போறேன். அந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் தேர்தல். இது சகோதர சகோதரிகளே சில வருடங்களாக நம்முடைய ஒவ்வொரு எக்லேசியாலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. என்ன ஒழுங்குமுறைனா, தேர்தல், மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த எலெக்ஷன் பாயிண்ட்ல அன்பு முதல்ல வைக்கணுமா இல்ல நீதி முதல்ல வைக்கணுமா? அன்பு இல்லையா? ஓகே, இப்ப நாம இத புரிஞ்சுக்கணும்னா பாருங்க, இந்த இடத்துல பொதுவா நம்ம பண்ணக்கூடிய 2 mistakes இருக்குது. ஒரு மிஸ்டேக், அது மிஸ்டேக் சொல்றதை விட 2 extreme பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பான காரியம். என்னன்னா அது பாருங்க, கீழே ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா, கீழே ஒரு எக்ஸ்ட்ரீம் பாருங்க, நோ எலெக்ஷன், எலெக்ஷனே வேண்டாம் பிரதர் எக்லேசியால. இது நீதியா? இல்லவே இல்ல, வசனம் சொல்லவே இல்ல. கண்டிப்பா எலெக்ஷனே வேண்டாம் என்று சொல்வது அது உண்மையான நீதி கிடையாது. ஆனா இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது, இது ரொம்ப மோசமான எக்ஸ்ட்ரீம். என்ன எக்ஸ்ட்ரீம் தெரியுங்களா? மேல பாரு, மேல என்ன போட்டிருக்குங்க, ஃபார்மாலிசம். அப்போஸ் நாயக பவுல் பத்தி ஒரு பாயிண்ட் படிச்சிருப்பீங்க, அவர் வந்து ஆப்போனன்ட் ஆஃப் ஃபார்மாலிசம். அப்போஸ் நாயக பவுலுக்கு ஃபார்மாலிட்டிக் பண்றது துளி கூட பிடிக்காது. அப்போ என்னன்னா, எலெக்ஷன் பண்றோம், ஏன்னா பைபிள் இருக்கு பிரதர், ஆனா அது எப்படி பண்றோம், அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்மலிசம். பைபிள் இருக்குங்க பிரதர், ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்றோம்னா பண்றோம். யாரோ சகோதரன் வரட்டும் பிரதர், அன்பு காமிப்போம். சகோதர சகோதரிகளே, திஸ் இஸ் ராங். இது டோட்டலா ராங். ஏன்னா பைபிள் எங்கேயுமே சப்போர்ட் பண்ணல. சோ எலெக்ஷன் கண்டிப்பா பண்ணணும், ஆனா அதே சமயத்துல ஃபார்மாலிட்டிக் பண்ணக்கூடாது. ஏதோ பைபிள் இருக்குது, 6 volume இருக்குது, பண்ணலைன்னா கோச்சுக்குவாங்க, அடுத்த எக்லீஷா கோச்சுக்குவாங்க, இல்லைனா இந்த மாதிரி கன்வென்ஷன்ல கூப்பிட மாட்டாங்க, பிரிச்சு வச்சிருவாங்க. இந்த மாதிரி நோக்கத்துக்காக நாம எலெக்ஷன் ஃபார்மாலிட்டிக் பண்றது அங்க பெரிய தவறா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் என்ற விஷயத்துல ஃபார்மாலிட்டிக் எப்படி வரும்னா, அங்க அன்பு என்ற விஷயம் தான் முதல்ல வரும், ஆனா நீதி என்ற விஷயம் வராது. எப்படி பாருங்க, இது ஏன்னா இது ஒரு பாயிண்ட தப்பா புரிஞ்சதுனால தான் இது நம்முடைய பிரதர் ரஸர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாயிண்ட என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பிரதர் சொல்லியிருக்காரு என்று தவறாக புரிந்து கொண்டது நிமித்தமா தான் பாத்தீங்கன்னா இத தவறாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு மூப்பரை தேர்ந்தெடுக்கணும்னா மூப்பர் எப்படிப்பட்ட வகையில தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வசனம் கிளியரா இருக்கு. திமோத்தில படிச்சிருப்பீங்க, தீத்துல படிச்சிருப்பீங்க இல்லீங்களா. அவர் வந்து ஒரு மனைவி இல்லீங்களா, அப்ப என்னங்க போட்டிருப்பேன். ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் டைம் எக்லேஷியால எலெக்ஷன் நடக்கும் போது நம்முடைய சகோதரர் கிளாஸ் எடுக்கும் போது என்ன சொல்லிருப்பாங்க, என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எலெக்ஷன் பண்றீங்க, நீங்க அக்யூரட்டா அப்படியே இருக்கிற மாதிரி நீங்க யாரும் என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் பலவீன தாங்க பிரதர், கண்டிப்பா ஏதாவது குறை இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பார்த்து எடுங்க. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உண்மையா அப்படிதான் எடுக்கணும். நம்ம யாரும் பரிபூர்ணம் கிடையாது. சோ அதனால ஒரு சில பலவீனம் இருக்கும். உதாரணமா சண்டை பண்ணக்கூடாது, ஆனா சண்டை பண்ணுவாரு. மேட்டி மேறக்கூடாது, ஆனா மேட்டி மேறக்கும். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு மனைவி தான் இருக்கணும், ஆனா ரெண்டு மனைவி வச்சிருப்பாரு, ஆனா நல்ல அன்பு அணந்துக்குவார் இல்லீங்களா. ஆனா நாம என்ன ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் பண்ணும்போது நாம இதன்படி பலவீனத்து நிமித்தமா எலெக்ஷன் பண்றோம். ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரெண்டு எலெக்ஷன் போகுது, மூணு எலெக்ஷன் போகுது, 10 elections வந்துருச்சு, 10th எலெக்ஷன் வரும்போது அப்போ நாம இந்த எலெக்ஷன் என்ன பண்ணிடலாம், எல்லாரும் பலவீனம், யாருமே பக்கா கிடையாது, மூப்பருக்கு யாருமே சரியில்லை, அதனால நம்ம என்ன பண்ணலாம், சும்மா பார்த்து இதை ஒன்னு ரெண்டு இருந்தா போதும், நல்லா பேசணும், பேச்சு திறமை இருக்கணும், நல்லா ரீப்ரிண்ட் படிக்கணும், அது இருந்தா போதும், என்ன பண்ணிடலாம், செலக்ட் பண்ணிடலாம். சகோதர சகோதரிகளே, இது அந்த மாதிரி எங்கேயுமே பைபிள் இல்லை. ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டாரு, இப்படிப்பட்டவங்களை நீ மூப்பராக ஏற்படுத்து, அவ்வளவுதான். இதுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது. பட் நம்ம ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரெண்டாவது எலெக்ஷன்ல காம்ப்ரமைஸ் பண்றோம், ஒரு சில பலவீனம் இருக்கு, ஓகே பரவாயில்ல. பட் 10 elections போயிருச்சு, அப்பயும் போயிட்டு காம்பிரமைஸ் பண்ணோம்னா, சே விடுங்க பிரதர், அதெல்லாம் தப்பு இல்லை, யதார்த்தமான அன்பு தானங்க பிரதர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ, பைபிள் சொல்லவே இல்லை. ஏன்னா ரசல் பிரதர் சொன்ன இந்த பாயிண்ட நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சோ 10-15 எலெக்ஷன் வரைக்கும் இதே பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க பாக்குறதுனால தான் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கா போகுது, ஒரு டிசிப்ளின் அங்க ஆர்டர் இல்லாம அங்க போகிறதாக அங்க பாக்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஏன்னா இந்த ஒரு விஷயமானது நம்ம நிச்சயமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. சோ எலெக்ஷன் என்ற விஷயத்துல நாம் அனைவரும் நீதி முதல்ல வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அன்பு என்ற காரியத்தை அங்க வைக்க வேண்டும் என்று அங்க பாக்குறோம். ஏன்னா எலெக்ஷன் ஒரு பெரிய மிக முக்கியமான விஷயம். இதை நாம சரியா பண்ணலனா, கடமைக்குன்னு பண்ணோம்னா, அதற்கான சிச்சை, அதற்கான லெசன் கண்டிப்பா என்ன பண்ணுவார்னா, தேவன் கொடுப்பாரு. எனவே இந்த ஒரு காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா. சோ அப்போ ஓவரால் பாயிண்ட், இது மிக முக்கியமான பாயிண்ட். சோ சகோதர சகோதரர்கள் மத்தியில அன்பு இருக்கணும், ஆனா அன்பு எப்படி காட்டணும்னா, உள்ள நீதி என்ற காரியத்தை வைத்துக் கொண்டுதான் அங்க காண்பிக்க வேண்டும் என்று நாம் அங்க பார்க்கணும். சோ இது எக்லேஷியால் நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காரியமா. இப்ப நாம இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சில சந்தேகத்துக்கு இடமான சில வசன பகுதி இருக்குது. இப்ப அந்த வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். இந்த வசனம் படிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்களா பிரதர், அதெல்லாம் நீதி வேணாம் பிரதர், நீதி எல்லாம் வேணாம், இது பாருங்க பிரதர் வசனம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி சொல்லிட்டு, ஒருவேளை இந்த ரெண்டு வசனங்களை என்ன பண்ணுவாங்க அங்க வைப்பாங்க. அது என்ன வசனம் பார்க்கலாம், அது கிளாரிஃபை பண்ணலாம். யாக்கோபு 2:13.
ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும்.
நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். மெர்சி, ரிஜாய்ஸ் against judgment. சோ இது கமெண்ட்ல போய் பார்த்தோம்னா மெர்சி குறிக்குது, இரக்கம் குறிக்குது, அன்பு, ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பு குறிக்குது, நீதி. பாருங்க இந்த வசனத்துடைய மொழிபெயர்ப்பு இப்படி இருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது மெர்சி ட்ரையம்ப். ட்ரையம்ப்னா வெற்றி, மேற்கொண்டுச்சாம். எத? நீதியாம். சோ அன்பு நீதியை மேற்கொண்டது, அன்பு நீதியை வெற்றி கொண்டது என்ற மீனிங்ல மற்ற மொழிபெயர்ப்புகள் பார்க்கிறோம். சோ நிறைய பேர் இந்த வசனத்தை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. பாருங்க பிரதர், அன்பு நீதி போட்டி வச்சோம்னா அன்புதான் ஜெயிக்கும், நீதி என்ன தோற்று போயிடும். ஏன்னா வசனம் கிளியரா இருக்குது, மெர்சி ட்ரையம்ப் ஓவர் ஜட்ஜ்மெண்ட் அல்லது நீதி, ஜஸ்டிஸ். அப்போ நீதியை அன்பானது மேற்கொண்டு விடுகிறது. அப்போ நீதி தோத்து விடுதா? நோ. வசனம் இல்ல, தேவனுடைய ரெண்டு குணலட்சணங்கள் நீதி அன்பு. இதுல அன்பு ஜெயிச்சு நீதி எப்பவுமே தோக்காது. மாறாக இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? வாய்ப்பு இருக்கிறவங்க ரீப்ரிண்ட் நம்பர் 23-28 வீட்டுல போய் படிங்க, ரொம்ப அருமையான பாயிண்ட் கொடுப்பார். ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு வசனம் படிங்க. இந்த வசனமே நமக்கு குறிக்குது அன்பு எப்படி நீதியை மேற்கொள்கிறது. வசனம் படிங்க, ரோமர் 3:24-26.
இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார்.
இது என்ன மீனிங்னா, சிம்பிள், தேவன் ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனத்துக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அது சந்தோஷமான விஷயம், அது தேவனுடைய அன்பு. ஆனா தேவனுடைய அன்பு செயல்படணும்னா அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியா ரேன்சம் கொடுக்கணும். அது தேவனுடைய நீதி. சோ தேவனுடைய நீதி நிறைவேறினதுக்கு அப்புறம் தான், அது திருப்தி ஆனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அன்பு செயலாக்கத்துக்கு வரும். அப்படி செயலாக்கத்துக்கு வரும்போது நீதியும் என்ன பண்ணும்னா சேர்ந்து என்ன பண்ணும், அன்போடு கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கும். சோ இந்த வகையில தான் பாத்தீங்கன்னா அங்க அர்த்தங்கள் கொடுக்கிறாரு. நீதி கண்டிப்பா நிறைவேறணும். நீதி நிறைவேறும் போதுதான் அந்த நீதியானது அன்போடு கூட சேர்ந்து சந்தோஷப்படும். சோ இந்த அர்த்தத்தை தான் பாத்தீங்கன்னா இங்க யாக்கோபுல வரக்கூடிய வசனம் 2:13 சொல்லுது, மெர்சி ரிஜாய்ஸ் அகெயின்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அன்பு சந்தோஷப்படும் எப்பனா நீதியானது திருப்தியான பிற்பாடு. மாறாக நீதி வந்து தோல்வியான பிற்பாடு கிடையாது, திருப்தியான பிற்பாடு தான் பாத்தீங்கன்னா அன்பு சந்தோஷப்படும் என்ற அர்த்தத்துல அங்க விளக்கங்கள் அங்க கொடுக்கறதாக பார்க்கிறோம். அப்போ இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக அங்க இருக்கு. அதே போல இன்னொரு வசனம் படிங்க, இந்த வசனம் கூட தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கொலோசியர் 3:12-13.
ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு.
யாராவது தப்பண்ணா நீங்க என்ன பண்ணுங்க பிரதர், உருக்கமா இருங்க பிரதர், மனத்தாழ்மையா இருங்க பிரதர், மன்னிச்சிருங்க பிரதர், இரக்கமா இருங்க பிரதர் சொல்லி முடிச்சிடறாங்க. ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துடைய மீனிங் என்ன கிளியரா புரியாம இருக்கும் போதுதான் நமக்கு சில தவறான எண்ணங்கள் அங்க வரும். அப்போ ஒரு சகோதரன் தவறு பண்ணும் போது கண்டிப்பா ஒரு பேர் உருக்கமா இருக்கணும், அன்பா இருக்கணும். ஆனா இந்த வசனத்துடைய மீனிங் என்ன, இது புரிஞ்சுக்கணும்னா நான் இப்ப உங்களுக்கு மத்தியில ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். இந்த உதாரணம் பைபிள்ல இருக்குது. ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பேதுரு பாத்தீங்கன்னா, நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டு இருந்தா, யாரு கூடனா புறஜாதிகள் கூட உட்காந்து சாப்பிட்டு இருந்தா, திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க யார் வந்துட்டு இருக்காங்கன்னா யூதர்கள் வராங்க. வரும்போது இவர் என்ன பண்ணுவார்னா, சாப்பிட்டு இருந்தவர் என்ன பண்ணுவார், திடீர்னு எந்திரிச்சு வந்து என்ன பண்ணுவார்னா ஒன்னும் தெரியாதம நிப்பா. சோ அப்போ யூதர்கள் பார்வையில நல்ல பேர் வாங்கணும், புறஜாதிகள் மத்தியில சாப்பிடுறது அவங்க பார்வைக்கு கெட்டதா இருக்கும். எனவே என்ன பண்ணார்னா பேதுரு அங்க ஒரு மாயமாலம் பண்ணார். மாயமாலம் பாருங்க பேதுரு பண்ணிருக்கார். சோ சகோதர சகோதரிகளே, இந்த நியூஸ் யாருக்கு போகுதுன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு போகுது. என்ன பண்ணிருப்பார் நினைக்கிறீங்க? பவுல் யோசிச்சு பாரா, அவர் என்னைய விட சீனியர் பிரதர், கண்டிப்பா அவர் பண்ணா கரெக்டா தான் இருக்கும் சொல்லிருப்பாரா? நோ, அவர் என்னைய விட கத்தரோடு கூட இருந்தவர், கண்டிப்பா அவர் பண்ணது சரியா தான் இருக்கும். நோ, சரி பரவாயில்ல, இது என்ன பெரிய விஷயம், இது ஒரு யதார்த்தமான அன்புல பார்க்கலாம்ல, இது என்ன தப்பா, இது திடீர்னு நினைச்சு வந்தாங்க சாப்பிடுறத எந்திரிச்சிட்டாரு, சின்ன ஒரு மாயமாலம் பண்ணாரு, இதுல என்ன பெரிய விஷயம், யதார்த்தமா அன்பு தானே, விட்டுறலாம், இத போய் எது கேட்கணும் சொன்னாரா? நோ. வசனம் படிச்சிருப்பீங்க கலாத்தியர் புஸ்தகத்துல, முகமுகமாய் அவனோட என்ன பண்ணாங்க, எதிர்த்தேன், நீதி நிறைவேறு. அங்க யதார்த்தமான அன்புக்கெல்லாம் வேலையே கிடையாது. அன்பு கண்டிப்பா காமிச்சார் அப்போஸ்தலனாகிய பவுல். எப்படி காமிச்சார்னா, சகோதரன் தப்பு உணரணும், அப்படி உணரும் போது அந்த உணர்வதற்கான வேலை நீங்க நீதியின்படி செய்யும் போதுதான் அன்பு, உண்மையான அன்பு அங்க வெளிப்படும். சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்க பவுல் வந்து போய் பேதுருவை கடிஞ்சு கொள்வார். இத்தனைக்கும் தனிப்பட்ட வகையில இல்ல, பப்ளிக்க கடிஞ்சு கொள்வார். எல்லாரும் இருப்பான், பேதுருவை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி கடிஞ்சு கொள்வார். அமைதியான வாய்ஸ்ல, மெதுவான சத்தத்துல இல்ல, சத்தமா என்ன பண்ணுவார்னா அங்க பவுல் கடிஞ்சு கொள்வார். சோ இதுதான் சகோதர சகோதரிகளே, உண்மையான அன்பு எப்படி வெளிப்படும்னா நீதியை நிறைவேற்றுவதன் மூலமாய். சோ இந்த பாயிண்ட் ரொம்ப சீரியஸ்னஸ் பாயிண்ட், இது நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அன்பு காமிக்கணும், பட் நீதியை நிறைவேற்றுவதன் மூலமா தான் அன்பானது, உண்மையான அன்பானது வெளிப்படும். ஆனா அக்கிரமம் அநீதி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, நீங்க நீதியே பண்ணல அநீதியே நடக்கிறீங்க வச்சுக்கோங்க, சகோதர சகோதர மத்தியில அது அன்பு வெளிப்படும், ஆனா அந்த அன்பு கோல்டா இருக்கும், ஹாட்டா இருக்காது, கோல்டா இருக்கும். சோ இதை நாம கண்டுபிடிக்கிறோம். அப்போ தேவனுடைய ரெண்டு குணலட்சணங்கள், பிரதானமான குணலட்சணங்கள் நீதி மற்றும் அநேக ரீபிரிண்ட் ஆதாரங்களை அங்க பிரதர் சொல்லியிருப்பார். த வெரி ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் கேரக்டர் அந்த டாபிக்ல கொடுத்திருப்பார். த வெரி ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் கேரக்டர், கிறிஸ்தவனுடைய குணலட்சணனுடைய மிக முக்கிய அடிப்படை என்னன்னா is justice, அது நீதி. சோ சகோதர சகோதரிகளே, நம்ம அன்பு என்பது கண்டிப்பா காண்பிக்கணும், ஆனா அந்த அன்பு சும்மா வெறுமை அன்பு இல்லாம, கோல்டா இருக்கக்கூடிய அன்பு இல்லாம இருக்கக்கூடாது, மாறாக அது நீதியுடன் காட்டக்கூடிய அன்பாக அங்க இருக்க வேண்டும். சோ அப்போ இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட நேரத்துல இவ்வளவு விஷயம் மாத்திரம் தான் கொடுக்க முடிஞ்சு, நான் வேகமா ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்கிறேன், தயவுசெய்து நீங்க வாங்கி படிங்க, அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். கடைசியா ஒரே விஷயம் மாத்திரம் பார்த்து முடிக்கலாம், நீங்க படிங்க மீகா 6:8.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்த இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கத்த உன்னிடத்தில் கேட்கிறார்.
அது பாருங்க, இங்கிலீஷ் தமிழ்ல சரியா வரல, பட் இங்கிலீஷ்ல கிளியரா வருது, அது படிக்கலாம் பாருங்க. வாட் டு த லார்ட் ரெக்வயர் ஆஃப் தி, தேவன் உன்கிட்ட என்ன கேட்கிறார், இதே மாதிரி வார்த்தை நீங்க எங்க படிக்கலாம் தெரியுங்களா, உபாகத்துல படிக்கலாம், உபாகமம் புத்தகத்தில் நீங்க படிக்கலாம். தேவன் உன்கிட்ட என்ன கேட்கிறார், என்ன கேட்கிறாரு பாருங்க, ஒரு அப்பா தன் மகன் கிட்ட என்ன கேட்பாரு, நீ என்னைய மாதிரி இருவா சொல்லுவாரா, இல்ல அவங்கள மாதிரி சொல்லுவாரா, என்னைய மாதிரி இரு இல்லைங்களா, அது மாதிரி கேட்கிறாரு பாருங்க. சோ வாட் டு த லார்ட் ரெக்வயர் ஆஃப் தி, பட் டு டூ ஜஸ்ட்லி, ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பாயிண்ட் ஜஸ்ட்லி, செகண்ட் பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா மெர்சி, மெர்சி குறிக்குது லவ், அன்பு. முதல்ல ஜஸ்ட், ஜஸ்டிஸ், ரெண்டாவது இல்லைங்களா, அப்படி பண்ணி நீங்க என்ன பண்ணும், தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையா நடந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவார் அம்மா, பியூட்டிஃபை வித் சால்வேஷன், ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சகோதர சகோதரிகளே, நாமோ கண்டிப்பா நம்முடைய உடன் சகோதர சகோதரர்கள் மத்தியில அன்பு காமிக்கணும், கோல்டான அன்பு கிடையாது, உண்மையான அன்பு காமிக்கணும். அப்படி அன்பு காமிக்கணும்னா நம்முடைய சகோதர சகோதரர்கள் மத்தியில எல்லா காரியங்களிலுமே நீதியாக நடந்து கொள்கிறோமா, இது நம்மள பார்க்கணும். மத்தவங்க நடக்கிறாங்களோ இல்லையோ அது நம்ம வேணாம், முதல்ல நம்ம பார்க்கணும். நாம சகோதர சகோதர மத்தியில் நீதியாக நடந்து கொள்ள வேண்டியது அது ரொம்ப அவசியமா. நம்ம எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா கிடைக்க வேண்டும். மற்றவர்கள் மத்தியிலிருந்து அவங்க நிச்சயமாக நீதியாக நடக்க வேண்டும் என்று நாம எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா நாம நம்முடைய பட்சத்துல தேவனுக்கு முன்பாக நீதியாக சகோதரர்கள் மத்தியில அங்க நடக்க வேண்டியது அவசியமா. ஒருவேளை அதெல்லாம் இல்லைங்கிறத கேஷுவலா இருக்கட்டும், சும்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யதார்த்தமா அன்பு, உதாரண குணம் இதெல்லாம் பார்க்கணும் பிரதர், அதெல்லாம் நீதியெல்லாம் வேணாங்க பிரதர் அப்படின்னு ஒரு வேளை சொன்னோம்னா சகோதர சகோதரிகளே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிள், நாம் மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நாம் இன்னைக்கு தேவனுடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் போது நாம் அவருடைய குணங்களை பிரதிபலிக்கணும். ஆனால் ஆரம்பத்தில் பலவீனம் தான், நம்முடைய நீதி அழுக்கான கந்தை தான். ஆனா அதுக்காக நம்ம அப்படியே விட்டுடக்கூடாது. ஏன்னா ரீப்பின் ஒரு ஆர்டிக்கலர் பிரதர் ரொம்ப அருமையா பேசுவாரு, நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம், ஆனா அப்படியே போக 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 நீங்க என்ன பண்ணு தெரியுங்களா, அதை உங்களுடையதாக்கி கொள்ள வேண்டும் என்று ஒரு அருமையான பாயிண்ட். அது நமக்கு ரீப்பின் நம்ம மறந்துட்டேன், நான் அப்புறமே பார்த்தோம். ரொம்ப அருமையான பாயிண்ட், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம், ஆனா வளர 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 அது என்ன ஆகுமா, அது உங்களுடையதாக்கி கொள்ள வேண்டும். எப்படின்னா நீங்க நீதியான காரியங்கள் நடப்பிக்கும் போல். சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை நாம மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த கடைசி நாட்டில் ஒரு பெரிய செப்பரேஷன் ஆக போது. அந்த செப்பரேஷன் யாருக்கு யாருக்கு மத்தியிலனா உங்களுக்கு தெரியும், சபை மற்றும் திரள் கூட்டத்தார். எத்தனை வருஷங்கள் பாத்தீங்கன்னா இன்னொரு 100 வருஷம் இருக்கும் சொல்லவே முடியாது. கண்ணு முன்னாடி இன்னும் கொஞ்ச நாட்கள்ல நம்ம மத்தியில ஒரு பெரிய செப்பரேஷன் நம்ம மத்தியில் நடக்க போது, நம்முடைய உடன் சகோதரன் மற்றும் நமக்கு. சோ நம்ம மத்தியில செப்பரேஷன் ஆக போகுது, நிறைய பேர் கைவிடப்படுவாங்க. குறிக்குது திரள் கூட்டமா, இந்த ஏ பூமியில இருப்பாங்க, ஒரு சில பேர் தான் மறிப்பாங்க சபை வாய்ப்புக்காக. ஆனா தேவன் இந்த செலக்ஷன், இந்த செப்பரேஷனை எதை அடிப்படையாக கொண்டு பண்ணுகிறார் என்று பார்க்கும்போது, அது கூட ரீப்ரிண்ட் ஆர்டிகல் சொல்லும் போது, இந்த நீதி மற்றும் அன்பு எனக்கூடிய இந்த கேரக்டர்ல எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாங்களோ அதன் அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா இந்த செப்பரேஷன் ஆகும். ஒருவேளை குணங்களை வளராம இருந்தோம்னா சகோதர சகோதரிகளே அது நீதி நம்ம திருள் கூட்ட நிலைமைக்கு தான் அங்க போகக்கூடிய நிலைமைக்கு ஆயிடும். அங்க போனாலும் கண்டிப்பா மகாபுத்தத்துல மாட்டிட்டு அங்க கண்டிப்பா நீதி நடப்பிக்கணும், அன்பு காமிக்கணும். அதுக்கு இங்கவே நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம சபை வாய்ப்புக்கு போகலாம். அப்போ சகோதர சகோதரிகளே, அதனால்தான் நம்முடைய சகோதரர் சொல்லி முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாரும் அநேகர் ஸ்பிரிட் பிகாட்டல். ஸ்பிரிட் பிகாட்டல்னா நம்ம எல்லாரும் ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், பட் வெரி ஃபியூ, கொஞ்சமானவங்க எத்தனை பேர் தெரியுங்களா, ஸ்பிரிட் டெவலப்டு. புரிஞ்சுங்களா, ஸ்பிரிட் டெவலப்டு, ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டவங்க அநேகர், ஆனா ஆவியில வளர்ந்தவங்க எத்தனை பேருங்க, வெரி ஃபியூ, ரொம்ப சொச்சம். சோ நாம எந்த கேட்டகரியில அங்க இருக்கிறோம், சோ நாம் அனைவரும் வி ஆர் ஆஃப் ஸ்பிரிங் ஆஃப் காட். இது எப்பவுமே மறக்க வேண்டாம். நாம தேவனுடைய அந்த சாயல் குணங்களை பிரதிபலிப்பவர்களாக அங்க இருக்க வேண்டியது அவசியமா. தேவன் தாமே பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.